அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நபித்துவத்தை பாதுகாப்பதற்காக, நபி அவர்களுடைய இறுதி தூதை இந்த உம்மத்துக்கு எத்தி வைப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சஹாபாக்களை தெரிவு செய்தான். சஹாபாக்களுடைய வருகை இந்த உம்மத்துக்கு பெரிய ஹைராக, குர்ஆனில் அல்லாஹ் குந்தும் ஹைர உம்மத்தின் أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله என்று சொல்லும் இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை நேரடியாக அதை இறங்கும் பொழுது அந்த நன்மாராயத்தை பெறக்கூடிய முதல் வகுப்பார்களில் சஹாபாக்கள் உள்ளடங்குகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சஹாபாக்களுடைய வரிசையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய குலஃபாக்கள், நான்கு கலீஃபாக்கள். அந்த நான்கு கலீஃபாக்களில் அபுபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமா முறையாகவும், ஹஜ்ரத் உஸ்மான் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் மருமகன் முறையாகவும் ஆகிறார்கள். அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களையும், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்திருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களுக்கு ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்துக் கொடுத்தார்கள். அதற்கு முன்பு ஜெய்னப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுல் ஆஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவருக்கு மனமுடித்து கொடுத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பத்ருடைய யுத்தத்தில் கைதியாக பிடிபட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விடுவித்து தன்னுடைய மகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டிக் கொண்டு அபுல் ஆசுக்கும் அல்லாஹ் பிற்காலத்தில் இஸ்லாத்தை நசீபாக்கினான். அவரும் ஒரு சிறந்த மருமகன் என்ற அந்த பட்டியலில் சேருகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒன்றின் பின் ஒன்றாக பெண்களை அவர்கள் ருக்கையாவையும் உம்மு குல்சூமையும் மனமுடித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல குறிப்புகளை முன்வைத்தோம். சென்ற ஹுத்பாவில் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் ஒரு தொகுப்பை ஆரம்பித்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூணு மருமக்கள் மார்கள் ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹும். இவர்கள் மூன்று பேரும் மிக சிறப்பானவர்கள். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்கள் மிக நெருக்கமாகிறார்கள். அபு தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையாகிய அப்துல்லா அவர்களுடன் பிறந்த சகோதராகிறார்கள். அபு தாலிப் அவர்களுடன் நபி அவர்களுக்கு மிக நெருக்கமான உறவு இருக்கிறது. சாச்சா முறையாகிறார்கள், சிறிய தந்தையாகிறார்கள். அவர்களோடு இருந்த அந்த உறவு மிக நெருக்கமான உறவாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லாமல் அவர்கள் தீனை விட்டு தூரமாகுவது நபி அவர்களுக்கு மிக கவலை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய கடுமையான சோதனையான காலத்தில் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களை அழைத்து நபி அவர்கள் ஒரு சிபாரிசு முன்வைத்தார்கள். அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களும் நபி அவர்களுடைய சிறிய தந்தையாகிறார்கள். அப்பாஸ் அவர்களை கூப்பிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரரும் என்னுடைய சாச்சாவுக்கும் அபு தாலிபுக்கு ஏராளமான குழந்தைகள், உக்கைல், தாலிப், அலி, ஜாஃபர் உம்முஹான் என்று பலரும் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய இந்த வாழ்க்கைய செலவுகளை குடும்ப பராமரிப்ப கஷ்டமாக கருதுகிறார்கள். அதனால் நானும் நீங்களும் ஒவ்வொரு குழந்தையை பொறுப்பெடுப்போம் என்று நபி அவர்களுடைய சிபாரிசின் பேரில் அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரர் அபு தாலிபிடத்தில் போய் இந்த சிபாரிசை முன்வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவரும் போய் முன்வைத்த பொழுது உக்கைல் என்ற தன்னுடைய மகனை விற்றுவிட்டு இருவரை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம் என்று சொல்ல ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்களை அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் தன் பக்கம் அணைத்துக் கொள்ள அலி ரதியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அபு தாலிப் நபி அவர்களை பொறுப்பெடுத்தார்கள். அப்துல் முத்தலிப் பாட்டனாருடைய வஃபாத்துக்கு பிறகு அபு தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பராமரிப்புக்கு பொறுப்பெடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு உபகாரத்தை, அந்த ஒரு உதவியை எனக்கு என்னுடைய சிறிய தந்தை அவர்கள் இப்படி ஒரு உதவி செய்திருக்கிறார்கள், நானும் அவர்களுக்கு இப்படியான ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு தூர் நோக்குடன் ஹஜரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அலியை தன்னுடைய பராமரிப்பில் எடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்தில் யார் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. பலரும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். சிலர் அலி அவர்கள் என்றும், சிலர் அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் என்றும், சிலர் கதீஜா ரதியல்லாஹு என்றும் பல கருத்துகள் சொல்லப்படுகிறது. இதுக்கு உலமாக்கள் அழகான ஒரு விளக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆண்களில் அது சுதந்திரமான அடிமைகள் அல்லாத சுதந்திரமான ஆண்களில் அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்களும், பெண்களில் கதீஜா ரதியல்லாஹு அவர்களும், சிறார்களில் ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்களும், அடிமைகளில் ஹஜரத் ஜெயித் இப்னு ஹாரிஸா ரதியல்லாஹு அவர்களும். இந்த ஜெயிதை குர்ஆன் ஃபலம்மா கதா ஜெய்தும் மின்ஹா வத்ரன் ஜவ்வஜ்னாகஹா என்று அல்லாஹ் ஜெய்துடைய அந்த திருமணத்தை, ஜெய்னபுடைய திருமணத்தை அல்லாஹ் செய்து வைத்தேன் என்று ஜெய்னபை ஜெய்த் அவர்கள் முடித்திருந்தார்கள். ஜெய்த் நபி அவர்களுடைய வளர்ப்பு குழந்தை, ஒரு அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் தலா கொடுத்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருமணத்தை அல்லாஹ்வே ஏற்படுத்தி வைத்தான். ஜெய்னப் ரதியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களும் ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். அதில் பெருமையாக கதைத்துக் கொள்ளும் விடயங்களில் ஹஜ்ரத் ஜெய்னப் ரதியல்லாஹு அவர்கள் என்னுடைய திருமணத்தை அல்லாஹ்வே செய்து வைத்தான் என்று அவர்கள் பெருமையுடன் சொல்வார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பரிசுத்த தன்மையை அல்லாஹ் சூரத்து நூறுடைய அந்த 13 ஆயத்துகளில் அல்லாஹ் இறக்கி வைத்து நான் ஒரு மிக பரிசுத்தமான, மிக கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண் என்பதாக அல்லாஹ் என்னை பாராட்டியிருக்கிறான் என்று ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்தில் சிறார்களில் ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்களும், அதில் ஆண்களில் அடிமை அல்லாதவர்களில் அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்களும், பெண்களில் முதல் வரிசையில் கதீஜா ரதியல்லாஹு அவர்களும், அடிமைகளில் முதல் வரிசையில் ஜெய்த் இப்னு ஹாரிஸா அவர்களும் என்று இந்த 4 பேருடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆக ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சிறிய வயதில் நபி அவர்களுடைய பராமரிப்பில் இருந்தார்கள். குலுக்குஹு அல் குர்ஆன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நபியுடைய அஹ்லாக் என்ன என்று குர்ஆன் நபியுடைய அஹ்லாக் என்று சொன்னார்கள். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவு பகலாக சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளையும் கற்றுக்கொண்ட அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது! நபி அவர்களுடைய பராமரிப்பு கிடைக்கிறது. நபி அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் மீது கருணை காட்டுகிறார்கள், வழி காட்டுகிறார்கள், உதவியாக இருக்கிறார்கள். கதீஜா ரதியல்லாஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையில் ஈடுபட்ட அந்த விவரத்தை நாம் முன்வைத்தோம். இருவரும் தொழுகையில் முற்காலத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய வணக்கம் எப்படி இருந்ததோ அந்த வணக்கத்தை தான் நபி அவர்கள் பின்பற்றினார்கள். முன்னைய வேதங்களை, முன்னைய சுஹுஃப்களை முன்னே நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதை நபியவர்களுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களுடன் இஸ்லாத்தை பற்றி உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையை பற்றி ஆச்சரியமாக அபூ தாலிப் பார்க்குகிறார், என்ன இப்படி நீங்க ஒரு அனுஷ்டானத்தை செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துடைய மார்க்கத்தை சுற்றி காட்டினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஹதரத் கதீஜாவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகை கடமையாகுவதற்கு முன்பும் நபி அவர்கள் சுன்னத்தான அந்த அனுஷ்டானத்தில் ஈடுபட்டார்கள். அந்த தொழுகையுடைய சஜிதாவுடைய காட்சி கண்டவுடன் அலி ரலியல்லாஹு ஆச்சரியமாக என்ன செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் அதை சொல்லி நான் தந்தையிடத்தில் போய் சொல்ல போகிறேன் என்ற பொழுது அதை சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுத்தார்கள். சொல்ல வேண்டாம் என்று சொன்ன அந்த ரகசியத்தை பாதுகாத்தார்கள். பின்பு அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இஸ்லாத்துடைய ஆர்வத்தை ஏற்படுத்த அவர்களும் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு புறம் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், இங்கு அலி ரதியல்லாஹு அவர்கள், அந்த அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அவர்களுக்கு நல்குகிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் அலியும் அவர்களும் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் நபி அவர்கள் உடைய அந்த காட்சியை அபூ தாலிப் காண்கிறார். அபூ தாலிபுடன் உரையாடி அபூ தாலிப் தன்னுடைய மகனுக்கு உன்னுடைய இந்த சகோதரர் அவருக்கு ஏதும் வழி தவறக்கூடிய வழிகளில் ஏதையும் வழிகாட்ட மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லி மகனை உற்சாகப்படுத்தினார்கள். கனியமான சகோதரர்களை பெரியார்களே, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, அதுக்காக போராட வேண்டும் என்ற அந்த தைரிய துணிச்சல் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நிரப்பமாக இருந்தது. அல்லாஹு தஆலா ஒரு வீரத்தை தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்களுடைய பெயரை அபூ தாலிப் எப்படி மாற்றினார்கள் என்ற விடயம் பிந்தைய சென்ற குத்பாவில் நாம் முன்வைத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய நேரம் வருகிறது. நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் தெரிவு செய்வது யாரை? அலி ரலியல்லாஹு அவர்களை. எதுக்காக தெரிவு செய்தார்கள்? சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய அமானிதத்தை ஒப்படைப்பதற்காக. அதுக்கு முன்பு ஒரு நாள் அபூதர் அவர்கள் வருகிறார்கள். அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். அபூதர் கஃபாரி அவர்கள் மக்காவுக்கு எதுக்காக வருகிறார்கள்? நபி அவர்களை சந்திப்பதற்காக. பாருங்கள், எப்படி தீனுடைய தாவாவுடைய பணியில் தாவத்தை மக்களுக்கு அல்லாஹ் ரசூலை எத்தி வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய போதனைகளை முன்வைப்பதற்கு கையாண்ட முறைகளை பாருங்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சிறு வயதிலிருந்தே இதுக்கு பயிற்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆர்வமூற்றப்பட்டார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், ஹதரத் அபூதர் கஃபாரி அவர்கள் இஸ்லாத்தை கேள்விப்பட்டு நான் இஸ்லாம் ஒரு முஸ்லீமாக வேண்டும் என்ற உண்மையான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. பாருங்க, இங்கேயும் இது சஹி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் பதிவாகிறது. அபூதர் கஃபாரி நபி அவர்கள் சந்திப்பதற்கு 3 வருஷத்துக்கு முன்பு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் மிக முக்கியமான குறிப்புகள். சில சில சந்தேகங்களை இது நிவர்த்தி செய்கிறது. தொழுகை என்பது அது கடமையாகுவதற்கு முன்பும் சில நல்லவர்கள் அப்படி தொழுது வந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜரத் சாராவும் இருவரும் பிரயாணம் செய்து போகும் பொழுது ஒரு அரசன், அநியாயக்கார அரசன் அவர்களை பிடித்து ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடன் தகாத முறையில் நடப்பதற்கு முற்பட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு காதல சொல்லிக் கொடுத்தார்கள். நானும் உங்களுடைய ஒரு சகோதரன் என்று சொல்லுங்க, கணவன் என்று சொல்ல வேண்டாம். கணவன் என்று சொல்வதனால இவன் தவறான முறையில் உங்களுடன் நடப்பான் என்பதற்கு அப்படி சொல்லிக் கொடுத்தும் அந்த அரசன் ஹதரத் சாராவை அவர்களை பிடிப்பதற்கு முற்படும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுது மன்றாடினார்கள் என்பதாக சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் பயான் செய்கிறது. முன்னே நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி பெறுவதற்கு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தொழுகையுடைய முறையை அந்த ஜாகிலியத்துடைய காலத்தில் வாழக்கூடியவர்களும் அனுஷ்டித்து வைத்திருக்கிறார்கள். அதுலதான் அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு நபியை சந்திப்பதற்கு 3 வருடத்துக்கு முன்பு அவர்கள் தொழக்கூடிய அந்த பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அபூதர் அவர்கள் நபி அவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டவுடன் மக்கத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை மக்கத்துல போய் பார்த்துவிட்டு வாரும், என்ன நடக்கிறது என்று சொன்னவுடன் அவர் போய் நல்ல ஒரு சுப செய்தியை, ஒரு நல்ல செய்தியை வந்து சொன்னார். இப்படி நபியவர்களுடைய வருகையும் நபியவர்களுடைய வருகையினால் இஸ்லாத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்பட்டது. அபூதர் ஃபாரி அவர்கள் நபியவர்களை தேடி வருகிறார்கள். எப்படி தேடி போறது, யாருக்கிட்ட கேட்கிறது, எங்கேயும் கேட்டா அடிச்சு போடுவாங்க, நோவிச்சு போடுவாங்க, என்ன விடமாட்டாங்க என்று தயக்கத்தில் அவர்கள் பல காலம் இருந்தார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருகிறது, ஒரு மாசமாக ஜம்ஜம் தண்ணீரை தவிர வேற எதையும் குடிக்கவில்லை. அவர்கள் மிக ஒரு வடிவில்ற போல உடம்பெல்லாம் அவர்களுடைய மிக கொழுத்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அங்கே ஹதரத் அலியை சந்திக்கிறார்கள். அலி ரதியல்லாஹு அவர்கள் அவர்களை வீட்டுக்கு அழைத்துட்டு போகிறார்கள். இந்த நல்ல பழக்கத்தை பாருங்க, தெரியாத ஒரு மனிதர் வரக்கூடிய நேரத்தில் ஊர்ல ஒரு பரதேசி வந்திருக்கிறார், அவருக்கு உணவு கொடுப்பது, அவரை சங்கப்படுத்துவது, அவரை விருந்தாளியாக வீட்டுக்கு கொண்டு போறது, இது அரபிகளுடைய பழக்கமாக இருந்தது. அலி ரதியல்லாஹு அவர்கள் அவர்களை வீட்டுக்கு அழைத்து போகிறார்கள். அவர்களுக்கு போய் முதல்ல எந்த பேச்சும் இல்ல, விருந்தாளி உபசரிக்கிறார்கள், இரண்டாவது நாள் உபசரிக்கிறார்கள், மூன்றாவது நாள் உபசரிக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் கேட்கிறார்கள், என்ன உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கிறீர்கள்? அங்கே ஒரு மன தைரியம் வருகிறது. ரெண்டு பேரும் ரகசியத்தை பரிமாறிக் கொள்கிறார்கள். ஹதரத் அலி ரதியல்லாஹு மிக நூதனமாக மிக மிக அழகான முறையில் அவர்களை எடுத்து போனது எனக்கு தெரியும். பாதையில் யாரும் கண்டார்கள் என்ன, நான் என்னுடைய பாதணிகளை திருத்துவது போல அல்லது தண்ணீரை தேடுவது போன்று நான் சைகை செய்கிறேன், நீங்க முன்னால போங்கன்னெல்லாம் ஹதரத் அலி முன்னேற்பாடு செய்து கொண்டார்கள். முன்னேற்பாடு செய்து கொண்டு நபி அவர்களிடத்தில் கொண்டு போய் அபூதர் ரதியல்லாஹு அவர்களை சேர்த்து அபூதர் ஃபாரி சுபஹானல்லாஹ், அபூதர் ஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் ஒரு மிக தியாகத்துடைய சஹாபி. அபூதர் மிக ஒரு துறவியான ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள், துனியாவுடைய பற்றற்ற சஹாபி. அல்லாஹ் அவர்களை பல வகையிலும் சிறப்பித்திருக்கிறார். அவர்கள் பல வகையிலும் பாராட்டுக்குரியவர்கள். அவர்களுடைய அங்கு நபியவர்களை சந்திக்கிறார்கள். நபியவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, இதை ரகசியமாக வைத்துக்கோங்க, இதை நீங்க பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்று சொல்ல அவர் போய் பகிரங்கமாக போய் கலிமாவை வெளிப்படுத்தினார். நபியவர்கள் சில சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்றது எதுக்குன்னா இரக்கத்துக்காக, அது கோபத்தில் இல்ல. சில விஷயங்களை சொல்றது கோபத்துல செய்ய வேண்டாம் என்று, சிலது சொல்வது அல்லாஹுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகுவீங்க என்பதற்காக. வலது கையால குடிக்கிற இடத்துல இடது கைய பாவிச்சு கொண்டிருக்கிற மனிதரை பார்த்து வலக்கரத்தால நீ குடி என்று நபியவர்கள் சொல்ல, லா அஸ்தி எனக்கு சக்தி இல்லைன்னு அவன் சொல்ல அவனுடைய கையை சொத்தியாகி போய்விட்டது. இங்க நபியோட பரிகாசம் பண்ணுகிறான். நபியவர்களுடைய ஒரு ஏவல் வரும் பொழுது அந்த ஏவலுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், உலமாக்கள் இதை விவரித்திருக்கிறார்கள். அபூதருக்கு நபியவர்கள் சொன்னதோ, உருவத்துக்கு மசூதுக்கு நபியவர்கள் சொன்னதோ, வேறு சில சகாபாக்களுக்கு நபியவர்கள் சொன்னதோ, அது இரக்கத்தினால சொல்கிறார்கள். உருவத்துக்கு மசூது சகஃபி அலி ரதியல்லாஹு அவர்களுடைய திருமணத்தில் நீங்க இந்த சகாபியுடைய பெயரை பார்ப்பீர்கள். அவர்களுடைய ஒரு மகளை ஹஜரத் அலி அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். இந்த உருவத்துக்கு மசூது சகஃபி என்பவர் இவர் வந்து தாயிஃப்ல இருந்து வருகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, தாயிஃப் மக்களுக்கு இப்ப போய் நீங்க சொல்லாதீங்க, என்னையும் அடிச்சு போட்டாங்க, என்ன ரத்தத்தை சிந்த வைத்தாங்க, அதனால நீங்க அமைதியாக நடந்துக்கோங்க. ஆனா ஒருவா மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர் அங்கு போய் இந்த அழைப்பை கொடுத்த நேரத்துல அல்லாஹு அக்பர், அங்கு காபிர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இந்த பாருங்க இவன் இரவு நேரத்தில் எழும்பி தொழுகைக்காக அதான் சொல்லுவான் இல்லையா, அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் அவனுடைய அந்த அசான் சத்தத்தின் பக்கம் அம்பெறிந்து அவனை கொண்டு போடணும் என்று உருவத்துப்னு மசூது சகஃபி. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உருவத்துப்னு மசூது சகஃபி தான் நாங்க நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு காரணம். உருவத்துப்னு மசூது சகஃபி யார், பனு சகீஃப் என்ற அந்த குலத்தை சேர்ந்தவர், தாயிஃபை சேர்ந்தவர். இந்த பனு சகீஃப்ல இருந்துதான் முஹம்மது இப்னு காசிம் சகஃபி என்ற முஹம்மது இப்னு காசிமுடைய வருகை இந்தியாவுடைய மண்ணுக்கே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 75 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தாயிஃப் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து, அந்த தாயிஃப் மக்கள் நிராகரித்த பொழுது நபி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கிடைச்ச பாக்கியத்தில் ஒன்றுதான் உருவத்து இப்னு மசூது சகஃபி என்பவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அபூதர் ரதியல்லாஹு அவர்களை போன்று பகிரங்கமாக நான் இதை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்த பொழுது அம்பெறிந்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஈமானுடன் வந்த பொழுது எப்படி அவர்களை கத்தல் செய்து கொலை செய்து போட்டார்களோ அது போன்றுதான் இந்த உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியவர்களுக்கு வந்து சொன்னார்கள். நபியவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது உங்களுடைய தோழர் நபியவர்கள் எங்க வேண்டாம் என்று சொன்னது இவர் போய் தாயிஃப்ல தாங்கிக் கொள்ள மாட்டாரு, தாயிஃப் மக்கள் கடினமானவங்க, இவரை ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வர்றவங்க இப்படி திடீர்ந்து ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்கன்னா வரக்கூடியவர்களுக்கு அச்சம் ஏற்படும், அதனால நபியவங்க இப்படி சொன்னாங்க. அபூதர் ரிஃபாரியும் புரிஞ்சு கொண்டாங்க, நபியவங்க வேண்டாம் என்று சொல்றது அந்த தண்ணீர் குடிச்சவருக்கு வேண்டாம் என்று சொன்னது போல அல்ல, நபியவர்கள் வேண்டாம் என்று சொன்னது ஒரு சினாவை வேண்டாம் என்று சொல்றது போல அல்ல, நபியவர்கள் வேண்டாம் என்று சொன்னது பெரும் பாவத்தை வேண்டாம் என்று சொன்னது போல அல்ல, நபியவர்கள் சொல்லுவது நீங்க செய்யத்தான் வேணும், இந்த பாசம் எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாது, அதை நான் சமாளிச்சு கொள்றேன். ஆனா அபூதர் ரிஃபாரி மக்கால பகிரங்கமாக அறிவித்த பொழுது எல்லாரும் பயங்கரமான தாக்குதல் நடத்தினார்கள். கனிவான சகோதரர்களே பெரியார்களே, இதுக்கு உதவியாக இருந்தவர் ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்கள். ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு நெருங்கிய உறவு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்கினார். நபியவர்களோட சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. நபியவர்களுடைய எல்லா கட்டத்திலும் உதவியாக இருந்தார்கள். சிறிய வயதாக இருந்தாலும் சிறிய வயதுல பல நுணுக்கத்தை இன்று சின்ன குழந்தைகள் எவ்வளவு நுணுக்கம் உள்ளதாக காண்கிறோம். அன்று அவர்களுடைய இந்த வாலிப பருவத்தில் அவர்கள் நபியவர்களோட தோளோட தோல் நின்று தைரியமாக இருந்தார்கள். கொஞ்சம் இந்த சம்பவத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம், சின்ன வயதில் இருந்து படிச்சிருக்கிறோம். அலி ரதியல்லாஹு அவர்களை பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பலரும் இருக்கும் பொழுது இவர்களை தெரிவு செய்கிறார்கள். எதுக்காக? தன்னுடைய வீட்டுக்குள்ள படுப்பதற்காக. எதுக்கு படுக்கணும்? அமானிதங்களை ஒப்படைப்பதற்காக. பாருங்க, உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்துல மனிதனுக்கு ஒருவேளை பிந்தி கொடுத்து கொள்ளலாம், வச்சுட்டு வேற யாருக்கே போய் கொடுக்கலாம் என்றெல்லாம் பல காரணங்கள் சொல்ல முடியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த முறை என்ன? இங்க இன்னொரு பாடம் நாங்க படிக்கணும். அது என்னன்னா, ஜாஹிலியத்துடைய மக்கள் நபி அவர்களை சாஹிர், இவர் ஒரு சூனியக்காரர், மந்திரக்காரர் என்றெல்லாம் இவர்கள் தப்பான வார்த்தைகள் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த அந்த மக்கள் நம்பிக்கையாக பொருளை கொடுக்கும் ஒரு இடமாக இருக்கும், அது பாதுகாக்கக்கூடிய ஒரு வங்கியாக அது அமையும் என்று சொன்னா அது நபியுடைய பாதுகாப்புல வைக்கிறது தான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளதாக இருந்தது. ஏராளமானவர்கள் பொருளையும் பணத்தையும் அமானிதமாக கொடுத்து வைத்திருந்தார்கள். இதை ஒப்படைக்க வேண்டும் அல்லவா? நபி அவர்கள் அலிவதிலான அவர்களை படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, நல்ல தெரியும் அலிக்கே, எனக்கு இன்றைக்கு 100 வால் தலைக்கு வரப்போகுது, என்ன சூழ்ந்து பலரும் இருக்கிறாங்க, இந்த நேரத்துல நான் உயிரை கொடுக்க போகிறேன், உயிரை கொடுக்கிறதுக்கு நான் துணிச்சலாக இருக்கிறேன் என்ற அந்த வீரம், தைரியம், ஈமானுடைய உறுதி அவர்களுடைய உள்ளத்தில் பதிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு இந்த இந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். காலை வரைக்கும் அந்த காஃபிர்களுடைய ஜாஹிலியத்துடைய காலத்திலையும் பாருங்க, சில நல்ல பழக்கங்கள் இருந்திருக்கிறது. அல்கமா ரதியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹம்சும் தகல்லக்னா ஃபில் ஜாஹிலியா, 5 பண்புகள் ஜாஹிலியத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். அஸ் சுகுரிந்த ரஹா, செழிப்பாக இருக்கும் பொழுது நன்றி செலுத்துவோம். அஸ் சபரிந்தல் பலா, சோதனை வரப்பொழுது பொறுமையாக இருப்போம். சந்தித்தாலும் உண்மையை பேசுவோம். தர்க்கு ஹல்லத் முசீபத்தில் ஆதா, பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம். அர்ரதாவு முர்ரில் கதா, விதியை புரிந்து கொள்வோம். சுபஹானல்லாஹ், ஹஜரத் அலி அவர்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் பேசிக்கொள்றாங்க, உள்ளுக்கு போவோமா போவோமான்றே காலை இரவு நேரம், இரவு நேரம் நுழையக்கூடாது, காலை அளவுக்கு பிறகு பார்க்கலாம். காலை நேரத்துலதான் கதவு தட்டிக்கிட்டு உள்ளுக்கு வரும் பொழுது அங்கு அலி ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். எங்க முகமது? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, தப்பிச்சு விட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெளியேறி விட்டார்கள். நபி அவர்கள் ஒரு குடி மண் எடுத்து வீசினார்கள். இதோ எங்களுடைய ஈமான் உறுதியாகட்டும், நாமும் படிப்பினை பெறுவோம், எமக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் ஆயுதங்களை தூக்க முடியாது. நம்முடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது நம்மால் முடியுமானதை நாம் செய்து அல்லாஹ் இடத்துல உதவி கேடும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான் என்பதை இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. கனிமான சகோதரர்களே, தெரியாதே, இந்தியாவில் கலவரங்கள் ஏற்பட்ட பொழுது நிசாமுதீனுடைய அந்த மர்கசுடைய ஷேக் யூசுப் காந்தல்வி அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க, எப்படி நீங்க என்ன சொல்றீங்க, தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க, நாங்க எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று கேட்டனர். அவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க, எங்களால ஆயுதம் வைக்கலாரு, மண்ணதா வைக்க முடியும், பகைவர் வந்தா ஒரு புடி மண்ணல்லி வீச முடியும். அல்லாஹ் எப்படி வந்தவர்களோட உள்ளத்துல பயத்தை போட்டானா, அந்த கரடி சர்க்கஸுக்காக குழந்தவர்கள் கரடிய அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு பின்னுக்கு போயிட்டாங்க. அந்த கரடியுடைய பசியில அது போடக்கூடிய சத்தத்துல வந்தவர்களுக்கு அல்லாஹ் பயத்தை போட்டு அவர்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் உதவி செய்ய நாடும் பொழுது, பாதுகாக்க நாடும் பொழுது இப்படிதான் உதவி செய்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து எரிந்த ஒரு புடி மண் இருக்கிறதே 100 பேருடைய கண்கள்ல போக அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாத்தார். எங்கன்னு கேட்ட நேரம், நீங்க தான் சொன்னீங்களே போ சொல்லி அவர் போயிட்டாரு, நான் என்ன அவரை பாதுகாத்து பாத்துக்கிட்டா இருக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது அவர்களுக்கு கோபம் வந்து அலிய கொண்டு போயிட்டு மக்காலை கட்டி வச்சு அவர்களை கஷ்டப்படு ஒரு நாளைக்கு பிறகு விட்டுட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சிந்திச்சு பார்க்க முடியாத மேலான சகோதரர்களே, ஒருவருடைய தியாகத்துடைய பிரதிபலன்தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து. அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள், அவர்கள் 3 நாளாக மக்கால தெரு தெருவாக அலைஞ்சு இந்த நபி அவர்கள் தந்த அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டும் அல்லவா என்று தேடி 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 அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். யார் இருக்கிறா யார் இருக்கிறா என்று தேடிக்கொண்டு போயிட்டு ஒப்படைச்சிட்டு 3 நாளைக்கு பிறகு வாகனம் ஒன்றும் இல்லை, எப்படி நான் மதீனாக்கு போயிட்டு சேர்றது. அவர்கள் இரவு பகலாக நடந்து பிரயாணம் செய்தார்கள் மக்காவுக்கு. அவர்கள் மக்காலிருந்து செய்த ஹிஜ்ரத் நபியவர்களாக கூட நடந்து போனது மக்காலிருந்து தாயிப்புக்கு. அதிலிருந்தவர்கள் தன்னுடைய அந்த கால் வருத்தத்துடன் என்ன செய்வாங்களா, இரவு நேரத்தில் இருட்டில் நடப்பார்கள், பகல் நேரத்தில் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். அந்த ஓய்வெடுக்கிறதுக்கு எங்கதான் இடம் இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. வாகனத்துல பிரயாணம் செஞ்சு நபியவர்கள் மக்கால மதீனாவுக்கு, மதீனாலிருந்து மக்காக்கு வாரத்துக்கு 25 ஜுல்காதால நபியவர்கள் வெளியானாங்க. 5-ஆம் 4-ஆம் ஜுல்ஹிஜ்ஜாக்கு நபியவர்கள் மக்கத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஒட்டக பிரயாணத்துல இவ்வளவு நாள் எடுத்து சென்றா, நடந்து போன அலி ரலியல்லாஹுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும். ஹிஜ்ரத் செய்தார்கள். இரவெல்லாம் கொஞ்சம் ரகசியமாக எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கு போய் அலி ரலியல்லாஹுக்கு சேர்ந்தார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு தியாகங்களை செஞ்சுட்டு வந்த அலி ரலியல்லாஹுக்கு எது சரி ஒரு நன்மாராயம் ஒரு சிறப்பை கொடுக்கணும் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் அவர்களுக்கு மனமுடித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை, நபியவர்களோட எல்லா விஷயத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை, சின்ன வயதிலிருந்து வஹியையும் குர்ஆனையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை, சிறு வயதிலிருந்தே குர்ஆனை மனனம் செய்யும் அந்த ஆர்வத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நபியுடைய ஹதீஸ்களையும் நபியுடைய வாழ்க்கையும் அவர்கள் நல்ல முறையில் தெரிந்திருந்தார்கள். வீட்டில் ஒரு குழந்தையாக அவர்கள் பழகி வந்தார்கள். பதருடைய யுத்தம் நடைபெற்றது. பதருடைய யுத்தத்துக்கு பிறகு அவர்களுக்கு கனிமத்தில் 2 ஒட்டகைகள் கிடைத்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அதுதான் சொத்தாக இருந்தது, வேற சொத்தும் கிடையாது. அவர்கள் வீட்டுல அந்த மதீனா மஸ்ஜிதுல படுத்ததை நான் போன குத்துபால சொல்லி காண்பித்தேன். அபா துராப் வீட்டுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்டாங்க, என்ன மகளே மருமகனை காணல, என்னோட கோவிச்சுட்டு போய் படுக்கிறாரு, எங்கேயோ வெளியே போயிட்டாருன்னு சொன்னாங்க. நவியவங்க தேடி அனுப்பின போலதான் மதீனாவுடைய மஸ்ஜிதுல தூங்கி கொண்டிருக்கிறத நவியவங்க மண்ணின் தந்தையே என்று அபு அபு துராப் என்று அவர்களுக்கு அபு ஹுரைரா சிறிய பூனையின் தந்தை என்று அழைக்கப்பட்டது போல பல சகாபாக்கள் பல பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு அபு துராப் அபு துராப் என்று சொல்ல கொல அபு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பெரிய சந்தோஷமும் பூரிப்பு ஏற்படுமாம். நபி அவர்களால் அழைக்கப்பட்ட நான் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்து கொடுக்கிறதுக்கே அவர்களுக்கு இருந்தது ரெண்டே ரெண்டு ஒட்டகம் தான். இந்த ரெண்டு ஒட்டகத்தை இவன் நானே முடிக்கணும்னு ஆசைப்பட்டு நபியிடத்துல கேட்கறதுக்கு தயங்கி நபி அவர்கள் கிட்ட வெளிப்படுத்தி ரசூலுல்லாஹி செல்ல மனமுடிச்சு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக கொல வலிமா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் புல்லு வெட்டிட்டு வரலாம் உண்டு. ரெண்டு ஒட்டகம் கிடைச்ச ரெண்டு ஒட்டகம் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் புல்லு வெட்டுறதுக்கு ஒரு யூதனையும் அழைச்சு கொண்டு புல்லு வெட்டுறதுக்காக போனார்கள். புல்ல வெட்டிட்டு அந்த யூதனையும் கூட்டுகின்ற வந்து புல்ல ஏத்துறதுக்கு பாக்குறாங்க, ரெண்டு ஒட்டகமும் அப்படி சின்ன பின்னம் படுத்தப்பட்டு இருக்குது. அது அப்படி துண்டாக வெட்டி அந்த ரெண்டு ஒட்டகமும் அப்படி கீழே போட்டிருக்குது. ஹதரத் அலிக்கு எப்படி இருந்திருக்கும், 21 வயதுடையவர், பல தியாகத்தை செய்தவர், துணிச்சலானவர், பொருளாதார நெருக்கடியில வாழக்கூடியவர், நபி அவர்களுடைய மகளை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக்கொள்ள வரக்கூடியவர். இந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் அலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனை, அது பயங்கரமான சோதனை. யாரு செஞ்சா என்று அந்த துணிச்சலானவர் அங்கு தகவல் தேடக்கூடிய நேரத்தில் வேற யாரும் இல்ல, உங்களுடைய வாப்பாவுடைய சகோதரர் ஹம்சா தான் செஞ்சிருக்கிறாரு. எப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சகோதரர் அபு தாலிபிட, ஹம்சாவும் ஒரு சகோதரர் அபு தாலிபிட, நபிக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ரெண்டு வயதுதான் வயதுல வித்தியாசம். ரெண்டு பேரும் அலியும் ஹம்சாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே துவைபியா அபூ லஹபுடைய அடிமை பெண்ணிடத்துல பால் குடிச்சிருக்கிறார்கள். ஹம்சாவுக்கும் நபிக்கும் இடையில ஒரு நெருங்கிய பால் குடி சகோதர உறவுண்டிருக்கிறதை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடி சகோதரம் ஆகிறார்கள், சிறிய தந்தையும் ஆகிறார்கள். இதோ அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இங்கே நம்முடைய அதே கதிதான், அபு தாலிபுடைய சகோதர சிறிய தந்தை இந்த அநியாயத்தை செஞ்சிட்டாரே என்று யாரு செஞ்சது என்று கேட்ட பொழுது வேற யாரும் இல்ல, ஹம்சா தான் செஞ்சார் என்ற கொலை. கண்கள் அப்படி கண்ணீர் வடிந்தது. அவர்களுக்கு கண்ணீர் வடிய நேரடியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, உள்ளது ரெண்டு ஒட்டகம் தான், ரெண்டையும் சின்ன பின்ன படுத்தி போட்டா உங்களோட என்னுடைய சாச்சா. நபி அவர்கள் ஹதரத் ஹம்சாவை சந்திக்கிறதுக்கு போகக்கூடிய நேரம் ஹதரத் ஹம்சா மதுபானம் குடிச்சு போதையில மதி மயங்கி போயிருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே விலங்கு இல்ல, ஹராமாக்க படை இல்ல, மதுபானம் வைன் லிக்கர் அரக் என்று சொல்லக்கூடிய பியர் என்று சொல்லக்கூடிய போதை உள்ள வஸ்துகள் அங்கு ஹராமாக்கப்பட்டிருக்கல்ல. ஹம்சா குடிச்சு கொண்டிருந்தாங்க, குடி போதையில பெண் பாடல் படிச்சு கொண்டு ஆடிக்கொண்டிருந்தா அந்த ஆடல்ல ஹம்சாவை பார்த்து சொல்லியிருக்கிறா, கொண்டு வா அந்த ரெண்டு ஒட்டகத்துடைய ஈரல. ஹதரத் ஹம்சா அந்த குடி போதையில விலங்குல யாருடைய ஒட்டகம் போய் வெட்டிட்டார், ரெண்டையும் வெட்டி ரெண்டு ஈரலையும் குழந்தை அந்த பாடகிட முன்னுக்கு வச்சிட்டாரே, அந்த போதையில இருக்கக்குள்ள நபி அவர்கள் ஓடி வந்தார்கள். வந்து நபி அவர்கள் பார்த்த நேரம் பேசின நேரம் அந்த ஹம்சா அவருக்கு போதையில விலங்கு இல்ல, நபிய பார்த்து ஓஹோ என் அடிமையின் மகனே என்று அவர்கள் நபி அவர்கள் நோவிக்கக்கூடிய வார்த்தைகள் பேச நபி அவர்களுக்கு தெரியும், எனக்கு எதிராக மக்கத்துல தாக்குதல் நடத்தின நேரம் இந்த ஹம்சா தான், பால் குடி உறவு என்ற அடிப்படையிலும் என்னுடைய அந்த சிறிய தந்தை என்ற அடிப்படையிலும் சாட்டையை கொண்டு போய் அந்த எதிரிகளுக்கு அவர்கள் சாடிவிட்டு துணிச்சலாக வந்து ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இன்று இந்த மதுபானம் ஹராமாகாத காரணத்தினால் அவர் இப்படி நடந்து கொண்டார் என்று நபி அவர்கள் கவலையில வரும் பொழுதுதான் அல்லாஹ் மதுபானத்தையும் ஹராமாக்கினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு மனைவியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு தனி வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபி அவர்கள் ஃபாத்திமாவை திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது நான் என்னுடைய உஸ்தாதிடத்தில் கேட்ட ஒரு ஞாபகம் இருக்குது. நபி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டதாக சொன்னார்கள், ஏந்த மகள் உங்களோட திருமணத்தில் இருக்கும் காலத்துல நீங்க வேற யாரையும் திருமணம் முடிக்க கூடாது என்ற ஒரு ஒப்பந்தத்தையும் நபி அவர்கள் செய்து கொண்டதாக நான் படிக்கல, என்னுடைய உஸ்தாத் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அபு ஜஹலுடைய குடும்பத்திலிருந்து திருமணத்துக்கு செய்தி வருகிறது. அவர்கள் முடிக்கிறதுக்கு ஆயத்தமாகிறார்கள். அப்ப நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட நபி அவர்கள் பெரிதும் ஆத்திரப்பட்டாங்க. எப்படி ஒரு நபியுடைய மகளும் ஒரு பகைவனுடைய மகளும் ஒரு வீட்டில் ஒன்று சேருவதை அது பொருத்தமில்லை என்பதாக இது சம்பந்தமாக விவரமாக வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அலிரதியல்லான் அவர்களுக்கு சுமார் 9 மனைமார்கள் இருந்திருக்கிறார்கள். அலிரதியல்லான் அவர்கள் பாத்திமா ரதியல்லானுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் பலரையும் முடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவியாக வந்தவர்களில் லைலத்து பின்த் மஸ்ஊத் என்ற பெண்ணை முடித்து உபைதுல்லா அபுபக்கர் என்ற குழந்தை கிடைத்தது. அவர்கள் உம்மு பனீன் பின்த் ஹஸாம் என்ற அந்த பெண்ணை முடித்து அப்பாஸ் அல் அக்பர், ஜாஃபர் அல் அக்பர், அப்துல்லா என்ற குழந்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஹௌலா பின்த் ஜாஃபர் என்ற பெண்ணை முடித்து அவர்கள் முகமது பின் அக்பர் என்ற அந்த அந்த பெண்ணை அவர் குழந்தை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் என்ற இந்த பெண்ணை முடித்து யஹ்யா அவுன் என்ற ரெண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இன்னும் சஹபா உம்மு ஹபீப் பின்த் ரபியா என்ற பெண்ணை திருமணம் செய்து உமருல் அக்பர் ருக்கையா என்ற பெண்ணை அவர்கள் ஆண் பெண்களை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். உமாவா பின் ஆஸ் என்ற இந்த பெண்ணை திருமணம் செய்து அவர்கள் முகமது அவுசத் என்ற குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள். உம்மு சயீத் பின் தோ உர்வத் இப்னு மஸ்ஊத், உர்வத் இப்னு மஸ்ஊத் என்று நான் இப்பொழுது சொன்னேன், மதீனாவில் மக்காவில் தாயிப் நகரத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது. அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்தான் முகமது இப்னு காசிம் சகஃபி. அந்த தொடர்தான் இந்தியாவுடைய இஸ்லாமுடைய வருகை. நாங்களும் நீங்களும் ஒருவேளை இஸ்லாத்துக்கு காரணமும் நபியுடைய தாயிப் நகரத்துக்கு நபி அவர்கள் நடந்து சென்றே இந்த உர்வத் இப்னு மஸ்ஊத், அந்த உர்வத் இப்னு மஸ்ஊதுடைய மகள் உம்மு சயீத் என்பதை திருமணம் செய்து உம்முல் ஹசன் ரம்லத்துல் குப்ரா என்பதை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அதே போன்று மஹியா பின் இம்ரல் கைஸ் இம்ரான் கைசுடைய மகள் மஹியாத் என்ற பெண்ணை மனமுடித்து அவர்களுக்கு ஒரு பெண் கிடைத்து அது வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுக்கு அடிமை பெண்கள் மூலமாக ஏராளமான குழந்தைகளுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தம் 14 அவர்களுக்கு பெண் குழந்தைகளும் அவர்களுக்கு 17 அல்லது 19 ஆண் குழந்தைகளும் இருந்ததாக வரலாறு நெடுகிலும் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஹதரத் அலிரதியல்லான் அவர்களுக்கு 5 ஆண் குழந்தைகள் மூலமாக சந்ததி வந்திருக்கிறது. ஹசன், ஹுசைன், இது பாத்திமா ரதியல்லான் அவர்களுடைய அந்த 2 ஆண் குழந்தைகள். ஹதரத் பாத்திமா ரதியல்லான் ஹா பெற்றெடுத்த நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து வந்த இரு பேரர்கள் மிக மிக பாக்கியவான்கள். அவர்களை நபி அவர்களுடைய மேல் பகுதி ஒருவருக்கும் கீழ்பகுதி ஒருவருக்கும் ஒப்பாக இருக்கும் என்று நபி அவர்கள் மெம்பரில் இருக்கும் பொழுது ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது கூட கீழறங்கி போய் நபி அவர்கள் உயர்த்தி அந்த முத்தமிட்ட குழந்தைகள் தான் ஹசன் ஹுசைன் என்ற இந்த குழந்தைகள். நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 8 அல்லது 7 அல்லது 6 வயதுள்ளவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஆனால் 7-8 வயதில் அவர்கள் ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். நாம் ஓதும் குனூத்துடைய ரிவாயத்து கூட இந்த ஹசன் ஹுசைன் அவர்களால் ரிவாயத் செய்யப்பட்டதாக அமைந்திருக்கிறது. ஹதரத் அலி ரதியல்லான் அவர்கள் இந்த பெரிய பாக்கியத்தை பெற்று அலி ரதியல்லான் அவர்களுக்கு முகமது பின் ஹனஃபியா, அப்பாஸ் என்ற உமர் என்ற இந்த 3-5 குழந்தைகள் மொத்தமாக அலி ரதியல்லானுடைய பரம்பரை இந்த 5 குழந்தைகள் மூலமாக வருகிறது. பாத்திமா ரதியல்லான் அவர்களுக்கு கிடைத்த குழந்தைகளில் உம்மு குல்சூம் என்ற ஒரு பெண்ணும் இருக்கிறது. இன்னொரு வாய்ப்புப்படி ஜெயினப் என்ற ஒரு பெண்ணும் இருக்கிறது. உம்மு குல்சூம் என்பது மிக உறுதியானது. ஹதரத் அலி ரதியல்லானுடைய மகள், அந்த மகளை தான் உமர் ரதியல்லான் அவர்களுக்கு முடிச்சு கொடுத்தார்கள். உமர் ரதியல்லான் அவர்கள் நபியுடைய குடும்பத்தில் முடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் ஆசையில் இந்த உம்மு குல்சூமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கெல்லாம் பின்போ ஹதரத் உமர் ரதியல்லான் அவர்கள் மனமுடித்தார்கள் என்ற வரலாறையும் நாம் படிக்க முடியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அலி ரதியல்லான் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நூதனமானது. அலி ரதியல்லானுடைய தியாகங்கள் மிகவும் சிறப்பானது. மக்கத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளமானது. மதீனத்துடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலிருந்து ஆரம்ப முஸ்லிம் சிறு வயதிலிருந்து இஸ்லாம் குரானுடைய வருகை வகையுடைய வருகை அனைத்தையும் தெரிந்தவர்கள், நபியுடைய வாழ்க்கையை தெரிந்தவர்கள், இவர்களுடைய அன்பையும் அந்த அகலு பைத்துடைய அன்பையும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் போடுவதுடன் இந்த நாட்டு முஸ்லிம்கள் அஹல சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஷியாக்கள் அல்ல. ஷியாக்களோட எமக்கு எந்த உறவும் இல்லை. நாம் முஸ்லிம்கள், ஆனால் அஹல சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். ஷியாக்கள் சஹாபாக்களுடைய விஷயத்துல மிக மாற்றமான கருத்துள்ளவர்கள். அதனாலதான் ஒரு முக்கியமான ஈமானியத்தான அகீதாவுடைய விசுவாசம் சம்பந்தப்பட்ட குரானையும் ஹதீஸையும் நபியுடைய குடும்பத்தையும் நபியையும் சஹாபாக்களையும் பாதுகாக்கக்கூடிய உள்ளம் எங்களுடைய உள்ளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் பல மாதங்களாக நான் ஹுத்பாவில் ஓதி தொடர்ந்து இதை நான் வலியுறுத்தி வருகிறேன். ஞாபகத்தில் வையுங்கள், அடிக்கடி இவைகளை கேளுங்கள், குழந்தைகளுக்கு கேட்க வையுங்கள். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு யார், உமர் ரதியல்லாஹு அன்ஹு யார், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு யார், அலி ரதியல்லாஹு அன்ஹு யார், ஒவ்வொருவரும் சிறு குழந்தையில் இருந்தே இந்த உள்ளத்துல அதை பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்துல இந்த அன்பும் பாசமும் பதிய வேண்டும். அப்பொழுதுதான் குரானும் ஹதீஸும் விளங்குவதற்கு அது காரணமாக மாறும். இது இல்லாமல் தவறான சில பிரச்சாரங்கள் சிலர் செய்து கொண்டே இருக்கிறார்கள், விழிப்பாக இருங்கள். நேற்று ஒருவர் வந்து காதியானிகளுடைய ஒரு லீஃப்லெட்டை தந்தார். ஆச்சரியமாக இருக்குது, குனிச்சலாக முஸ்லிம்கள் என்று இவ்வளவு பிரகடனம் படுத்தி பத்திரிகைகள் எல்லாம் கொடுத்து எல்லா விஷயங்களும் செய்ததுக்கு பிறகும் காதியானிகள் அகமதியா என்றுதான் சொல்லுவார்கள். இவர்கள் இதை மிக பயங்கரமான நபித்துவத்தின் இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடியவர்கள். பீஸ் என்ற அகமதியா முஸ்லிம் மூவ்மெண்ட் என்று அழகான புறாவுடைய பறவையையும் பறக்க வைக்கிறது போல இவர்கள் சில விஷயங்களை இங்கு பரப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள். மிக விழிப்பாக இருங்க, உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அறிவன தருவதை ஈமான பெற்றுக் கொள்வதை எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அழகான முறையில் உங்களுக்கு முன்வைக்கிறோம் இந்த தகவல்களை. இது உள்ளத்துல பதிய வேணும், என்றும் இது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். யாரும் நபித்துவத்துல கையை வச்சா இதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது என்ற அந்த ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள்ல கையை வைக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும், இது எங்கோ உள்ள ஒரு அசுத்தம் இங்கே வந்திருக்குது, இதை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த தைரியமும் அந்த மனப்பான்மையும் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய குடும்பம் குழந்தைகள் அனைவர்களுடைய உள்ளத்திலும் பதிவாக வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய அன்பையும் பாசத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் போட்டுவிடுவாராக. எங்களுடைய சிறார்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மற்ற சஹாபாக்கள் செய்த தியாகத்தை போன்றே செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த நாட்டு முஸ்லிம்களை கண்ணியமாக அல்லாஹ் வாழ செய்வானாக. உலக நாடு முஸ்லிம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ செய்வானாக. பைத்துல் முக்கத்தஸை அல்லாஹ் விடுவித்து தருவானாக. மக்கா மதீனாவை எல்லா விதமான சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பானாக. உலகத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் என்னென்ன சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் எங்களை அதிலிருந்து பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை தைரியமாக ஈமானுடன் அஹ்லாக்குடன் அன்னுடைய தொடர்புடன் இல்முடனும் ஈமானுடனும் வாழ செய்வாயாக. வாஹிர தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.